الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافي مزيده اللهم صل وسلم وبارك واكرم على سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين اما بعد يقول الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما اصاب من مصيبه الا باذن الله ومن يؤمن بالله يهدي قلبه والله بكل شيء عليم صدق الله العليم எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து அந்த அனைத்து படைப்பினங்களுக்கும் உணவளிக்கக்கூடிய கருணை காட்டக்கூடிய நீதத்துடன் இந்த உலகத்தை பராமரிக்கக்கூடிய ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலை கரீம் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல்களை சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லீம்கள் மூமின்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த இறை அச்சத்தை தக்குவாவை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறானோ அந்த தக்குவாவை நம்முடைய வாழ்வில் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவரையும் முத்தகீங்களாக இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வு மனிதனாகிய நமக்கு ஒரு சோதனை களமாக இருக்குது. அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை பல விதத்தில் சோதிக்கிறான். அந்த சோதனையுடைய பல நோக்கங்கள் பல விடயங்களை அடிப்படையாக வைத்தல்லாஹ் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான். அதில் மிக முக்கியமான ரெண்டு விடயம்தான், அல்லாஹ் ஒரு பக்கம் எங்களை சில நிலைமைகளுக்கு உண்டாகி அஹ்சனு அமலா அந்த நேரத்தில் எங்களால எங்கள யாரு அவன் விரும்பக்கூடிய மிகவும் அழகான செயல் உள்ளவர்களாக அந்த நிலைமைய முகம் கொடுக்கக்கூடிய பலர் இருப்பார்கள். அந்த நிலையில எங்கள யாரு அழகாக அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் யாருக்கும் தீங்கு ஆபத்து உண்டாக்காமல் யாரு அந்த நிலைமையை முகம் கொடுக்கிறார்கள், அவர்களுடைய செயல்கள் எவ்வாறு அமைந்திருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிக்கிறார். இன்னொரு பக்கம் அல்லாஹ் எங்களை ஒவ்வொரு விதமான நிலைமைகளை உண்டாக்கி சில நேரங்களில் செல்வத்தை கொண்டு சில நேரங்களில் நாம் விரும்பக்கூடிய விடயங்களை தந்து அந்த நேரத்திலேயும் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். எங்கள யாரு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் ரெண்டு சாரார் தான் இருக்கிறார்கள், இம்மா ஷாகிரௌ வ இம்மா கஃபூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹ்ர்ல மனிதர்களாக எங்களுடைய ஆரம்பத்தை எங்களோட ஒரிஜினல் எங்களோட ஆரம்பத்தை ஞாபகப்படுத்திட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மனிதர்கள்ல ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. ஒரு சாரார் எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு நசீஹத்தை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அந்த குர்ஆன்ல குறிப்பிடுறதுக்கு காரணம், இது மிக முக்கியமான ஒரு உபதேசம், அனிஷ்குர் லில்லாஹ். எல்லா கட்டத்திலையும் எல்லா நிலைமையிலையும் சில நேரங்கள்ல இந்த நேரத்துல எப்படி நன்றி உணர்வோட இருக்க முடியும் என்று யோசிக்கலாம். ஆனால் அல்லாஹ் எங்களை சோதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் அந்த இடத்துல எப்படி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேத்திரவு நம் எல்லோரும் முகம் கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய அத்தியாவசியமான எரிபொருளை எரிபொருளுக்காக வேண்டி நாம் வரிசையில் நிற்பது. நான் வரிசையில் நிற்பது அது ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்சொத்தரு நிக்கிறாரு, இடையில போக்கள் நான் கேட்டேன் எவ்வளவு நேரமாக இருக்கிறீங்கன்னு கேட்டேன். சொன்னார் 3.5 hours இருக்கிறேன். அதுக்கு போற அவர் சொன்ன வார்த்தை எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குது. ஆனால் அல்ஹம்துலில்லா மிச்சம் கிட்ட வந்துட்டேன். எனக்கு பின்னுக்கு இருக்கிறாங்க எத்தனையோ பேர், அவங்களுக்கு ஒரு 6-7 hours ஆகும். ஆனா அவங்க வந்து அடைய கொல அவங்களுக்கு எரிபொருள் கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 3 hours இருந்துட்டு அவர் அந்த நேரத்துல அவட்ட மனப்பாங்கு அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தை ஒரு கஷ்டமான நிலை. இந்த நிலை அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான், இந்த நிலை நம்மை அல்லாஹ் சோதிக்கிறான். இதுக்கு பலர் காரணமாக இருக்கலாம். சில நேரங்கள்ல எங்கட பலருடைய விமர்சனம் என்னண்டா, என்னப்பா இந்த உலமாக்கள், இந்த உலமாக்கள் அரசாங்கத்தையோ பொறுப்புதாரிகளையோ விமர்சிக்கிறாங்க இல்ல, அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாங்க இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பணிதான் மக்களை நிதானப்படுத்துறது. மக்களை நிதானப்படுத்துறது ஆலிங்கலாகி எங்கட பழை மக்களுடைய உள்ளத்துல ஆசையும் ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் உண்டாக்குறது எங்கட மிக முக்கியமான பணி. மக்களுடைய உள்ளத்துல அன்பையும் பாசத்தையும் வளர்க்கிறது எங்கட முக்கியமான பணி. மக்களுடைய உள்ளத்துல கோபத்தை வைரத்தை உண்டாக்குறது எங்கட பணி அல்ல. உண்மை என்ன, எது நடந்திருக்குது என்று யதார்த்தம் எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்கதான் சொல்லணும் என்று இல்ல, நாங்கதான் சொல்லணும் என்று இல்ல. இப்ப நடந்தது நடந்து முடிஞ்சு இப்ப ஒரு பிரச்சனைக்கு, ஒரு சோதனைக்கு, ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு நாம் மோம் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை ஆன்மீக ரீதியாக மார்க்க ரீதியாக எவ்வாறு முகம் கொடுப்பது என்ற வழிகாட்டலை வழங்குவதுதான் எங்களுடைய அடிப்படையான பணி. இது எங்களுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை செஞ்சதுக்கு பின்னாலதான் ஏனைய விடயங்கள். அதே போல இந்த மிம்பர் இருக்குதே, இந்த மிம்பரை நாம் தனிநபர்களையோ அல்லது கூட்டங்களையோ அமைப்புகளையோ விமர்சிக்கக்கூடிய இடம் அல்ல இந்த மிம்பர். இந்த மிம்பர் அல்லாஹின் பக்கம் மக்களை திசை திருப்ப வைக்கக்கூடிய இடம், அல்லாஹுடைய ரசூலையும் அல்லாஹுடைய ரசூலுடைய அன்பை வளர்க்கக்கூடிய இடம். எதிர்கால சமூகத்துக்கு இறை நம்பிக்கையை அல்லாஹுடைய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய இடம், ஆஹிராவுடைய நம்பிக்கையை ஞாபகப்படுத்தக்கூடிய இடம். இந்த இடத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அரசியல் ரீதியாக பலர் சிறர் சரியாக இருப்பாங்க, பிழையாக இருப்பாங்க, வித்தியாசமான கருத்து இருக்கும். இந்த இடத்துல அந்த கருத்தையோ இந்த கருத்தையோ ஆதரித்து பேசக்கூடிய ஒரு பணி எங்களுக்கு இல்லை. சஹாபாக்களுடைய காலத்துல அலி ரதியல்லாஹு அன்ஹும் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹும் மத்தியில அரசியல் ரீதியான பிளவு உண்டாகிச்சு. அரசியல் பொலிட்டிக்கல் கன்ஃபிளிக்ட். அவங்க ரெண்டு பேர் ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சிருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அரசியல் ரீதியான பிளவுகள், அதே போல மனிதர்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடுகள் வாரது இயற்கையானது. உலமாக்களாகிய எங்கட பணி என்னண்டா, இந்த இடத்திலிருந்து ரெண்டு சாராருக்கும் புத்தி சொல்றது, ரெண்டு சாராருக்கும் நலவை நாடுறது, அநியாயம் செய்தவர்களுக்கும் நலவை நாடுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்சுருத் தாலிம வல் மத்லூம், அநியாயக்காரருக்கும் உதவி செய்யுங்க, அநியாய இழக்கப்பட்டவருக்கும் உதவி செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மஸ்லூம், அநியாயம் இழக்கப்பட்டவருக்கு உதவி செய்யறது நியாயம், அது எங்களுக்கு விளங்குது. ஆனா வாலிம், அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்யறது? அநியாயக்காரனுக்கு உதவி செய்யறது எப்படி என்றா, அவருக்கு நாங்க நசிஹா செய்யறது, புத்திமதி சொல்றதாப்பா, இத நீ செய்யாத, அவருக்கு சொல்றது புத்திமதி, நீ செய்யாத, அவருக்கு நாம் துஆ செய்வோம், அல்லாஹ்வுடைய உள்ளத்தை நீ மாத்திடு, அநியாயத்தை விட்டும் பாவத்தை விட்டும் அவன் தூரமாகணும். ஏன் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல ஒரு விடயத்தை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த பிரச்சனையில இன்னும் நாம் அதை உணர்ந்து வச்சிருக்கிறோம். சில நேரங்கள்ல நாங்க சில செயல்களை செஞ்சு நாங்க சொல்றோம், இதனால யாருக்குமே பிரச்சனை இல்லை தானே, இது ஏண்ட் ஆக்சன் தானே, அது என்னோட தானே முடியுது, அது என்னோட தானே முடியுது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களை இந்த உலகத்துல படைச்சிருக்கிற முறை எப்படி என்றா, எங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் எங்களோட ஒவ்வொரு செயல்லையும் ஒன்று மற்றவர்களுக்கு நலம் உண்டாகுது, அப்படி இல்லைண்டா மற்றவங்களுக்கு தீங்குண்டாகுது. எங்களோட ஒவ்வொரு செயல்லையும் எங்களுக்கு நலம் உண்டாகுது அல்லது எங்களுக்கு தீங்குண்டாகுது, அதே போல அதனுடைய ரிப்பிள் எஃபெக்ட், அதனுடைய தாக்கம் மற்றவங்களை வந்தடையுது. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு சமூக அக்கறை இல்லாம பொறுப்புணர்ச்சி இல்லாம யாரோ ஏதோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அதனால அதே இந்த விவகாரம் இல்ல என்று சொல்லி எங்களுக்கு சுயநலமாக வாழலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸை, ஒரு உதாரணத்தை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள். ஒரு அழகான ஹதீஸ் சொன்னாங்க, ஒரு கப்பலுக்கு உதாரணம் காட்டினாங்க. அந்த கப்பல்ல ரெண்டு மாடி இருக்குது, மேல் மாடி கீழ் மாடி. மேல் மாடியில் இருக்கிறவங்க தண்ணி தேவைப்பட்டா கீழ் மாட்டில் இருக்கிறவங்களதான் இல்ல, கீழ் மாட்டில் இருக்கிறவங்க தண்ணி தேவைப்பட்டா மேல் மாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட தான் போயிட்டு கேட்கணும். கீழ் மாடில இருக்கிற யோசிச்சாங்களாம், மேல் மாடியில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு கரைச்சல் படுத்துறத விட, மேல ஏறி போயிட்டு கேக்குறத விட, இங்க கீழே ஒரு சின்னொரு ஒரு இணை ஒரு சதுரத்தை உண்டாக்கி ஒரு ஒரு ஓட்டைய உண்டாக்கி தண்ணி எடுத்துக்கொள்ளலுமே கடல்ல சொல்லி, மேல இருக்கிறவங்க அது அவங்களோட வேலைனா நாங்க சும்மா இருந்துட்டா முழு கப்பலும் தாண்டிடும், ஏன் அந்த தண்ணி உள்ளுக்கு வந்து முழு கப்பலும் தாண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தவறு நடக்குதா, ஒரு அநியாயம் நடக்குதா, அதுக்கு நீங்க போலீஸ்காரனா போயிட்டு உங்களுக்கு போயிட்டு போலீஸ்காரனை போல் நடந்து கொள்ளலா, ஆனா உங்களுக்கு வாயால போயிட்டு புத்திமதி சொல்லலாம், உபதேசம் செய்யலாம். உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிற சோசியல் மீடியாவை எடுத்து நெகட்டிவ கெட்டத மோசமானத உறுதியான விடயங்கள், உறுதிப்படுத்தப்படாத விடயங்களை, மக்களுடைய குறைகளை ஷேர் பண்றத விட்டுட்டு எங்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லலாம், புத்திமதிகளை சொல்லலாம், நலவுகளை சொல்லலாம், மக்களுக்கு உபதேசிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலையில நாங்க வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், பல காரணங்கள் ஒன்றுதான், நாங்க இவ்வளவு காலமும் செல்ஃபிஷாக இருந்தோம். ஒரு சாரா நினைச்சாங்க, நாங்க சம்பாதிக்கிறோம் தானே, எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே, அதனால நாங்க யாரோட சரி சேர்ந்து எதையும் செஞ்சு கொள்வோம், அதனால பிரச்சனை இல்லை, இதனால நடக்கிற விடயம் என்னன்னு நாங்க யோசிக்கல. இப்ப எல்லாரும் சேர்ந்து நாங்க இப்ப கஷ்டத்திருக்கிறோம். எல்லாருடைய அடிப்படை தேவை, மனிதனுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகலண்டா, பசி பட்டினி வந்துண்டா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியை விட்டும் பட்டினியை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க. எவ்வளவு பயங்கரமானதோ, குஃபரின் ஊடாக அந்த மனிதனுடைய ஆகரா நாசமாப்போம், அதே போல ஃபக்ரும் வறுமையும் பயங்கரமானது. வறுமையின் காரணமாக மக்களுடைய மோரல் ஸ்டாண்டர்ட் மிக கீழுக்கு வந்துட்டே போகும், மனித பண்பாட்டுல மிக கீழ் தரமான நிலைமைக்கு மாறிடுவாங்க. வெக்கம் இல்லாம போயிட்டும், ரோஷம் இல்லாம போயிட்டும், ஏன் பசியின் காரணமாக வறுமையின் காரணமாக மிக கீழ் நிலைமைக்கு போயிட்டுருவாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, பசி பட்டினியுடைய நேரத்திலையும் மிகவும் ஒரு உயர்தரமான மனித பண்பாட்டை நாம் நடந்து கொள்ளணும் என்றா அதுக்கு ஈமானிய உணர்வு தேவை, இறை நம்பிக்கை தேவை, ஈமான் ஃபெய்த் நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கை இருந்தாதான் பசியோட இருந்தாலும் வெக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, என் வெக்கம் ஈமானுடைய ஒரு பகுதி. பசியோட மௌத்தாகினாலும் வெக்கத்தை கம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, தன்னுடைய கௌரவத்தை கம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, மோசமான இடங்களுக்கு போக மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்துல பல விடயத்துல மிக முக்கியமான ஒன்றுதான், நாங்கள் எல்லோரும் நம்பிக்கை இழக்க கூடாது. We should not lose hope. Faith can change things. நம்பிக்கையினூடாக எங்களுக்கு எதையும் மாற்றலாம்.
முதலாவது அல்லாஹின் மீது நம்பிக்கை, இரண்டாவது தன்னம்பிக்கை. We need to have faith in Almighty Allah. அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை. ஏன் ரிஸ்க் அல்லாஹ் இடத்துல இருக்கு. وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحي إلا أمم أمثالكم. உங்களை போலதான் அந்த மிருகங்களும், உங்களை போலதான் அந்த பறவைகளும், உங்களை போலதான் அந்த எல்லா படைப்புகளும். அல்லாஹ் அந்த படைப்புகளுக்கு ரிஸ்க் அளிக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அந்த படைப்புகள், அந்த மிருகங்கள் அதனுடைய ரிஸ்க முதுல தூக்கி கொண்டா இருக்குது இல்ல, அந்த ரிஸ்க நாம் சுமந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஆன்மீக ரீதியான இந்த நம்பிக்கைய நாங்க இந்த நேரத்துல ஏனைய காலங்களை விட இந்த நேரத்துல அதிகமாக நாங்க ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இரண்டாவது தன் நம்பிக்கை, எங்கள் மீது நம்பிக்கை நாங்க கைவிடக் கூடாது. எங்கட முயற்சி எந்த அளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்யலுமோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். எங்கட முயற்சியினூடாக எங்கட குடும்பத்துக்கு எங்களுக்கு நலவு உண்டாக்கலாம், எங்கட அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு நலவு உண்டாக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் முயற்சி செய்வது எங்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, ஒருத்தர் செல்வந்தராக இருக்கிறார், அவருடைய செல்வத்துடைய நலன் அவரோட முடியதில்லை, அவரோட குடும்பம், அவரோட தொழில் செய்யக்கூடியவங்க, அவரோட இருக்கக்கூடியவங்க, அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க, அந்த செல்வங்கள் தான் இந்த மஸ்ஜிதை பராமரிக்குது, செல்வங்கள் தான் சமூகத்துக்கு நலம் உண்டாகுது. அதனால உங்களோட தன் நம்பிக்கையில அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சு நீங்க முயற்சி செய்யுங்க. அங்கனைக்கு எந்த வித தடையும் இல்ல. உலகத்துல எங்க உங்களுக்கு போகலாமோ உலகத்துல எல்லா இடத்துக்கும் பறந்து போயிட்டு நீங்க சம்பாரிங்க. இதான் சூரத்துல் ஜும்ஆ சொல்லுது. தொழுகை முடிஞ்சத்தோட பூமியில எல்லா இடத்துக்கும் பறந்து சென்று நீங்க ரிஸ்க தேடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட முயற்சி எப்படி என்றா, நாம் எங்கட பணத்துல எங்கட காசில் இருக்கக்கூடிய அந்த சைவர்களை போல, ஜீரோ போல, ஒரு சைபர் இருந்தா ஒன்றுக்கு பின்னால அது 10 ரூபா தான், 2 சைபர் இருந்தா அது 100 ரூபா, 3 சைபர் இருந்தா அது 1000 ரூபா, 4 சைபர் இருந்தா அது 10,000 ரூபா. இந்த சைபர்கள் எல்லாம் எங்கட முயற்சிய போல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கதரும் அல்லாஹுடைய நாட்டமும் அல்லாஹுடைய உதவியும் என்னண்டா அந்த சைபருக்கு முன்னால் இருக்கிற அந்த எண்ணிக்கையை போல, அந்த ஒண்ட போல. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எந்த அளவுக்கு கூடுதலா முயற்சியோமோ அல்லாஹுடைய அந்த ஒரு இலக்கம் அல்லது ரெண்டு அதுக்கு பொறுமதி கூடிக்கொண்டே இருக்கும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட முயற்சிகள் அல்லாஹுடைய அந்த நாட்டம், அல்லாஹுடைய கதர், அல்லாஹுடைய அந்த ஒன்று இல்லாம எந்தவித பொறுமதியும் இல்லை. இதுதான் எங்கட முயற்சி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கிறான். தி காம்பினேஷன் ஆஃப் ஹியூமன் எஃபர்ட் அண்ட் டிவைன் இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. இந்த உலகம் எப்படி இயங்குதுண்டா, காம்பினேஷன் இத ரெண்டும், மனித முயற்சியும் இறைவனுடைய நாட்டமும் சேர்ந்துதான் உலகம். மனித முயற்சியும் இறைவனுடைய நாட்டமும் சேர்ந்துதான் இந்த உலகம். உலகத்துல எந்த சயின்ஸ் நீங்க பேசுறீங்க, அதுல ஒரு பக்கம் மனிதனுடைய முயற்சி, இன்னொரு பக்கம் அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய குதிரத், அல்லாஹுடைய சக்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது, இறை நம்பிக்கையோட இதுல அடிப்படையான தேவையை நாங்க பூர்த்தி செஞ்சதுக்கு பின்னால மற்றவர்களுடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இது எப்படி என்றா, ஃபிளைட்ல சொல்லுவாங்க, உங்களோட ஆக்சிஜன் மாஸ்க போட்டுட்டு அதுக்கு பின்னால பக்கத்தில் இருக்கிறவருக்கு ஆக்சிஜன் மாஸ்க போடுங்க. அதனால உங்களோட அடிப்படையான தேவை, உங்களோட அடிப்படையான பசி, உங்களோட அடிப்படையான தேவையை செஞ்சுட்டு லக்ஸரி அல்ல, மேலதிகம் அல்ல, உங்களோட அடிப்படை, உங்களோட நெசசிட்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய தேவை, ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைலின் அடிப்படையில நிலம மாறி இருக்குது. சிலாக்களுக்கு ஏசி இல்லாம இருக்கலாம், அது அவங்களுக்கு அடிப்படைன்னு அவங்க நினைக்கிற. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்க அந்த ஸ்டாண்டர்டை விட கீழே வந்துட்டோம். இப்ப நாங்க யோசிக்கணும் அடிப்படையான தேவை, எந்த அளவுக்கு கரண்டுடைய யூசேஜ குறைக்கலாம், அதை நாங்க முயற்சி செய்யணும். எந்த அளவுக்கு எரிபொருளுடைய பாவினைய குறைக்கலாம், அதை நாங்க குறைக்கணும். என் மனிதனுக்கு அடிப்படையான தேவை பசி, அடிப்படையான தேவை, அந்த அடிப்படையான தேவைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்பொழுது நாம் முகம் கொடுக்கக்கூடிய நேரத்துல யாருமே இப்ப யோசிக்கிறாங்க இல்ல பசிய பத்தி. ஆனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இடத்திலிருந்து நாம் துஆ செய்கிறேன், அல்லாஹ் நமக்கு அப்படியான ஒரு நிலைமையை உண்டாக்க கூடாது, உணவு தட்டுப்பாடு உண்டாக கூடாது. ஆனா இப்ப யாருமே உணவு தட்டுப்பாடை பத்தி யோசிக்கிறோம் இல்ல, யோசிக்கிறோம் இல்ல. இப்ப நாங்க யோசிக்கிறது எலக்ட்ரிசிட்டியை பத்தியும் அதே போல ஃபோலை பத்தியும் தான் யோசிக்கிறோம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இதனுடைய எண்ட் எஃபெக்ட் உணவு தட்டுப்பாடு, பசிப்பட்டினி. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க எல்லோரும், நாங்க ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கி கொள்ளணும். யாழ்ப்பாணத்துல நான் யாழ்ப்பாணத்துக்கு 2 தடவை போயிட்டு இருக்கிறேன். ஒரு தடவை போனேன், லைப்ரரிக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு ப்ரொஃபஸரை கண்டேன், அங்க பெரிய லைப்ரரி. அந்த ப்ரொஃபஸர் லைப்ரரி இருக்கிறாரு. அந்த நேரம் நான் அப்படியே சுத்தி போக்கல, ஒரு தோட்டத்துல அவர் என்ன செய்யறாருண்டா, ஒரு புடவைய தலையில கட்டி கொண்டு சாரத்தையும் கட்டிட்டு அவர் என்ன செய்யறாரு, மண்ல விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவருக்கு விவசாயம் செய்யறது சம்பாத்தியத்துக்காண்டி அல்ல, அவர் விவசாயம் செய்யறாரு பேஷனுக்காக வேண்டி. அவர் அதை நேசிக்கிறார், அது ஒரு கல்ச்சர். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விவசாயம் என்பது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பக்கூடிய ஒரு தொழில், விரும்பக்கூடிய ஒரு தொழில். இதனால நலவு உண்டாகும். ஹதீஸில் ஏராளமான நலவுகள், ஒரு மரத்தை நீங்க ஆட்டுங்க, அதுல ஒரு பறவைக்கு உதவினாலும், ஒரு பறவைக்கு நலவு கிடைச்சாலும் அது உங்களுக்கு ஹைர் உண்டாகும். விவசாயத்தை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு கஷ்டம். ஆனா இப்ப டெக்னாலஜி நல்ல முன்னேறி இருக்குது. ஹைட்ரோ என்று சொல்லி டெக்னாலஜியில நிறைய அமைப்புல எங்களுக்கு விவசாயங்கள் செய்யலாம். ஆனால் நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய விடயம், உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ப அந்த விடயங்கள்ல நீங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, அதை செய்ய வேண்டிய ஒரு விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் வலியுறுத்தி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு என்றா, உங்களோட கையில ஒரு மரக்கண்டு இருக்குது, கயாமத்துடைய நாள் சூரூதப்படுது, சூரூதப்படுது, ஒரு மரக்கண்டு இருக்குது, அந்த மரக்கண்டை நீங்க சூரூதன்று நாட்டாம இருக்காதீங்க, உங்களுக்கு டைம் இருக்கிறண்டா பல் யஹ்ரிஸா, அதை நீங்க நாட்டுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனுடைய நோக்கம் என்னண்டா, என்ன ரிசல்ட் என்றதை விட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எங்கட முயற்சி. ரிசல்ட் அல்லாட கையில, ரிசல்ட் அல்லாட கையில. பலரும் இதை சொல்றாங்க. அண்மையில ஒரு விளையாட்டு வீரர், அவருடைய சோசியல் மீடியா போஸ்ட்ல அவர் தொடர்ச்சியா பிரபலியமான ஒரு விளையாட்டு வீரர், அவர் மிக முயற்சி செய்யறாரு, ஆனா அவருக்கு அவருடைய திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு கஷ்டமான ஒரு கட்டம். அவர் போடுறாரு, எனக்கு ஒன்றுதான் செய்யலாம், அது என்னண்டா, எனக்கு முயற்சிக்கலாம், இரவு பகலா எனக்கு ட்ரைனிங் பண்ணலாம், ஆனா நான் போயிட்டு விளையாட்டுல திறமை உள்ளவனாக வெற்றி காண்றதா இல்லையான்றது அது ஏண்ட கையில இல்ல, அது இறைவன் அல்லாட கையில இருக்குது, அது ரப்ப அல்லாட கையில இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட பாட்டை, எங்கட ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம செய்யணும், எங்கட ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, எங்கட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த நேரம் அந்த விடயத்துக்கு எதிர்காலத்துல அப்படி வரலாம். அதுக்கு கிராமப்புறத்துல நிறைய நிலங்கள் இருக்குது, அந்த நிலங்களை பயன்படுத்துங்க, நிலங்களை பயன்படுத்துங்க. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வளம், எங்களுடைய தலைவர்கள் எங்களை வழிகாட்டல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிநாட்டிலிருந்து உணவுக்கான இறக்குமதியை நிப்பாட்டி நாங்களாகவே எங்கட உணவுகளை ஏன் இப்பொழுது இந்த நிலை, அந்த நிலை உண்டாக்கினதுனால. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, இதை நாங்க சிந்திக்கணும். இந்த மாற்றம் எங்கள்கிட்ட வரணும், இந்த திங்கிங் எங்கள்கிட்ட வர வேண்டும். எங்கள்கிட்ட வராம அவங்களுக்கு நாங்க யாரைக்கும் குறை சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு. அதனால இந்த மாற்றங்கள் எங்கள்கிட்ட வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த விடயத்தை, என்னுடைய இந்தியுடைய ஜும்ஆவுடைய குத்பாவை முடிக்கிறது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். அது என்னண்டா, மனித முயற்சியும் அல்லாஹ்வுடைய உதவியும், அல்லாஹ்வுடைய நாட்டமும் எப்படி கம்பைன் ஆகுது என்று கூறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காலத்தை கடந்தாங்க. 13 வருடங்கள் மக்கால இருக்கக்கூடிய கோத்திரங்கள் எல்லாரும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாய்கட் உண்டாக்கினாங்க. சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக எந்த ஒரு உறவும் இல்ல, அவங்களை அப்படியே தடுத்து வச்சாங்க. முழு குடும்பத்தையும், அபு சாலிபுடைய அப்துல் முத்தலிபுடைய பனு ஹாஷிம சம்பூர்ணமா ஒதுக்கினாங்க. சொன்னாங்க ரெண்டு நிபந்தனை. ஒன்று, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை நிப்பாட்டணும். அப்படி இல்ல, நீங்க அவரை ஒதுக்கணும், உங்களோட குடும்பம் அவரை சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதுல இருந்தாங்க முஸ்லீம்களும் இருந்தாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு குடும்ப உணர்வு இருந்துச்சு, கோத்திர உணர்வு இருந்துச்சு, அதனால அவங்க விட்டு கொடுக்கல. சொன்னாங்க ஏலா, எங்களுக்கு அதை செய்யலா, எங்கட குடும்பத்தை சேர்ந்தவர். அப்ப சொன்னாங்க அப்படியேண்டா உங்களை நாங்க ஒதுக்குறோம். மக்கால இருந்த எல்லா கோத்திரங்களும் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்துல கை இனி சைன் பண்ணாங்க. எல்லாரும் அதுல கையெழுத்து போட்டு எல்லாரும் சைன் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த டாக்குமெண்ட காபா உள்ளுக்கு, காபத்துல்லா உள்ளுக்கு தொங்க வச்சுட்டாங்க. ஒரு வருடம் கடக்குது, இரண்டாவது வருஷம், ஒரு கஷ்டமான நிலை. அந்த பள்ளத்தாக்குல இருந்து உள்ள அலோர் அலோக்குடைய சத்தம். ஏன், குடுக்கல் வாங்கல் செய்யலாம், சமூக ரீதியான உறவு இல்ல, எதையும் செய்ய முடியாது. அவங்க இருந்த சேமித்து வைத்த உணவெல்லாம் இப்ப முடிஞ்சி எங்க பெற்றுக்கொள்றது, ஒரு கஷ்டமான நிலை, பசி பட்டினி. ரெண்டு வாலிபர்கள் ஒரு நாள் இரவு அந்த பள்ளத்தாக்க பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு கவலைப்படுறாங்க. இது எங்கட ஆக்கல் அல்லவா, நாங்க இந்த காபத்துல்லாவை பாதுகாக்க கூடிய அரேபியர்கள் அல்லவா, இது ஒரு அநியாயம் அல்லவா, ஏன் எங்கட சமூகம் வாய மூடி இருக்கிறாங்க என்று சொல்லி அவங்க பேசிக்கொள்றாங்க. ரெண்டு பேர் சொன்னாங்க என்ன செய்ய, நாங்க ரெண்டு பேர் தானே ஊர்ல கிராமத்துல இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு எதிரி, எங்கட தலைவர்கள் எல்லாரும் சைன் பண்ணிட்டாங்களே. அவங்க சொல்றாங்க சரி, எங்களை போல சிந்திக்கிறவங்களுக்கு பேர் இருப்பாங்க, நாங்க கொஞ்சம் பேசி பார்ப்போம் ரகசியம். அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு மூணு பேரோட பேசுறாங்க. அப்படி பேசணும்னு அந்த ரெண்டு பேர் எண்ணிக்கை 8, 9, 10, 11 ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில, 11 இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையில 8 பேர் இப்ப ஒரு கூட்டம் ஆகிட்டாங்க. இப்ப ஒரு நாள் இரவு இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப ஆலோசனை செய்யறாங்க, என்னப்பா நாங்க செய்யறது, இந்த அநியாயம், இதை நாங்க பேசத்தானே ஓணும், இதை சொல்லத்தானே ஓணும், அநியாயத்தை பேசவும் முடியாத ஒரு நிலைமை. அப்ப ரெண்டு பேர்ல, அந்த 11 பேர்ல ஒரு சகோதரர் இருந்தாரு, அவர் சொன்னார் நாங்க இப்படி செய்வோம், நாளைக்கு காலையில காபத்துல்லால எல்லாரும் தவாப் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல, பிஸியான டைம்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து பறந்து போயிட்டு எல்லா இடத்துலயும் நாங்களும் தவாப் செஞ்சு எங்களுக்கு உறவு இல்லாத மாதிரி நாங்க அப்படியே தவாப் செய்வோம். எங்கள் ஒத்தர் எழும்பி இந்த அநியாயத்தை எதிராக குரல் கொடுப்போம். அப்ப ஒத்தர் பேசினத்தோட நாங்களும் அங்கங்க இருக்கக்கூடிய 11 பேரும் நாங்களும் சத்தம் போடுறோம். அப்ப எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் எத்தனை பேர் எங்களோட இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அடுத்த நாள் காலையில இவங்க இதை செய்யறாங்க. செஞ்சத்தோட ஒரு பெரிய எண்ணிக்கை அதோட சேர்ந்து கொள்றாங்க. அபூஜேலுக்கு சரியான கோம், அபூஜேலுக்கு தெரியும் அபுல் ஹிக்கம் நல்ல புத்திசாலி. அபூஜேல் வந்து அந்த முதலாவதாக சத்தம் போட்ட வாலிபனை கண்டு, நீ இது சும்மா செய்யல, நீ நேத்திரோ இதை திட்டமிட்டிருக்கிறாய், நல்ல விளங்கிட்டான், இது சும்மா ரெண்டம்ல நடக்கிறது அல்ல, இது ஒரு முயற்சி, இதை நல்ல திட்டமிட்டு இருக்கிறாய் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. யாருக்குமே இதுக்கு எதிராக பேசலா, உங்களோட கோத்திரத்துடைய உங்களோட கூட்டத்துடைய தலைவர்கள் எல்லாரும் கையொப்பம் விட்டுட்டாங்க. டாக்குமெண்ட் இருக்குது, இப்ப எல்லாரும் சொல்றாங்க அதை எங்களுக்கு காட்டுங்க, எங்க டாக்குமெண்ட கொடுங்க, இப்ப அதை காட்டுங்க. அப்பதான் காபத்துல்லாஹ் போயிட்டு திறந்து பார்க்க கொல அந்த டாக்குமெண்ட என்ன, அப்படியே கரையான் திண்டு காட்டுறதுக்கு டாக்குமெண்ட் இருக்குல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுல இருந்துதான் அந்த பாய்கோட்ல இருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் வெளியே வருது. இது என்னத்தை காட்டுறண்டா, இவங்க பேசினது, இவங்க 11 பேரும் கொஞ்சம் சத்தம் போட்டது, அது மனித முயற்சி, அந்த சைபருக்கு சமம், அந்த கரையான் திண்டது அல்லாஹுடைய டிவைன் இன்டர்வென்ஷன். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, சில நினைக்கிறாங்க எங்களுக்கு சத்தம் மட்டும் போட்டு நாங்க எல்லாரும் ரோட்டு கிறங்கி எங்களுக்கு சாதிக்கலாம், அது மட்டும் சாதிக்கலா. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹின் பக்கமும் திசை திரும்ப வேண்டும். இந்த நேரத்துல நாங்க ஒற்றுமைப்பட வேண்டும். இதுல இந்த நேரத்துல இப்ப யார கத்தி ரோட்ல போயிட்டு, இப்ப நேத்து நாம் வரோம் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆத்திரத்துல மக்கள் ரோட்டை மூடி அவங்க எரிபொருள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதனால யாருக்கு தீங்கு, எங்களுக்கு தான் தீங்கு நடக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தருக்கு போகணும், அவசரமான ஒன்றுக்கு போகணும், இப்ப யாரையும் இடைநிறுத்தி நாங்கள் ரோட்டுக்கு வந்து இதை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அநியாயத்துக்கு எதிராக நாம் ஜனநாயக முறையிலையும், அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய மனித பண்பாடுகளையும் யாருக்குமே தீங்கு உண்டாக்காத முறையில குரல் கொடுப்பது எங்களோட கடமை. அது ரெண்டு சைடையும் நாங்க பேலன்ஸ் பண்ணணும். யாருக்கும் தீங்குண்டாக கூடாது, யாருக்கும் அநியாயம் நடக்க கூடாது. அந்த 9ஆம் தேதி ஆத்திரத்துல எங்கெங்கயோ போயிட்டு உடைச்சாங்க, இது இஸ்லாம் சொல்ற விஷயம் அல்ல. எங்களுக்கு சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. சட்டத்துக்குரியவங்களுக்கு சட்டத்துல யாருக்கு இருக்குதோ அவங்க தண்டிப்பாங்க. அப்படி அவங்க தவறினா அல்லாஹ் தண்டிப்பான். எங்களுக்கு இன்னொரு மனிதனை தண்டிக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தில்ல. இன்னொரு மனிதனை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் எங்களுக்கு தந்தில்ல. அதனால நாங்க யாருமே எங்கட லிமிட்ட நாங்க விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அது சரி, ஒரு அநியாயம் இன்னொரு அநியாயத்தின் ஊடாக அது நியாயப்படுத்தப்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒருத்தர் அநியாயம் செய்தால் அதுக்கு பதிலாக நலவு செய்யும்படிதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிருக்குது. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நிதானமாக அல்லாஹின் பக்கம் எங்களோட கவனத்தை திசையை திருப்பி ஈமானுடன் உறுதியுடன், நான் பல விடயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டேன், எங்களோட முயற்சியில் நாம் விடாம முயற்சி செய்து ஒருவருக்கொருவர் நாங்கள் உதவியாக இருப்போம். யாருக்கு எங்களால உதவியாக இருந்து எங்களோட தேவையை விட மற்றவர்களுடைய தேவைக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போம். எங்களோட அடிப்படை தேவை, அதுக்கு பின்னால மற்றவங்களோட தேவைக்கு நாம முன்னுரிமை கொடுப்போம். அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல் தான் ஹஜ்ஜுடைய பெருநாள் வருது. ஹஜ்ஜுடைய பெருநாள் அது எதுக்கு உதாரணம் என்றா அர்ப்பணிப்புக்கு உதாரணம். அல்லாஹ் எங்கள்கிட்ட விரும்புறான், நாங்க அர்ப்பணிக்கணும். எங்களுக்கு 3 நேரம் இல்ல 1 நேரம் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்றா இந்த அர்ப்பணிப்பு அல்லாஹ் விரும்புறான், இந்த அர்ப்பணிப்பு அல்லாஹ் விரும்புறான். அதனால அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஈமான் உள்ள மக்கள் அர்ப்பணிப்பு செய்வார்கள். அல்லாஹுக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும். ஆனா நிச்சயமாக இந்த நிலைமை நீடிக்காது, அவசரமாக இந்த நிலைமை விட்டு எங்களுக்கு வெளிவரலாம். எங்களோட நாட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய நம்பிக்கையை நாம் எதிர்பார்த்து அந்த நம்பிக்கையுடன் செயல்படுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து எங்களை விட்டு பிரிந்த அனைவர்களையும் அல்லாஹ் மன்னித்து அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய வேண்டும். எங்கள் நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கிக் கொள்ளும். அல்லாஹ் நம்முடைய நிலைமை அனைத்தையும் சீராக்கி நமக்கு ஒரு சிறந்த ஒரு நிலைமையை உருவாக்குவாயாக, சிறந்த ஒரு நிலைமையை உருவாக்குவாயாக. பசி பட்டினி வறுமையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, எங்களோட பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, எதிர்கால சமூகத்தை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பாயாக. யாழ்லா எங்களோட தலைவர்களை நீ வழிகாட்டுவாயாக, அவர்களுக்கு இதாயத்தை நசீபாக்கு யாழ்லா. அவர்களுடைய உள்ளத்தில் நாட்டு மக்களை பத்தி குடிமக்களை பத்தி இரக்கத்தை உண்டாக்குவாயாக. யாழ்லா அவர்களை நீ வழி நடத்துவாயாக, யாழ்லா எங்களையும் வழி நடத்துவாயாக.